ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரிய தேவன். அவரை மீண்டுமாக அவருடைய சந்நிதியில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஓய்வு நாளுக்கு நம்மளை ஆயத்தம் படுத்தி கொள்ள நமக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய விசுவாச அறிக்கையில் நம் தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை நமக்கு சொல்லுகிற அதிகாரம் 2வது அதிகாரம். நான் இங்கிலீஷ் சர்வீஸில் சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த அவ்வளோ அருமையாக ஆண்டவருடைய குணாதிசயங்களை எடுத்து சொல்லுகிற அந்த அதிகாரத்தையும் பார்த்தோன்னா, அதை போன வாரம் படிச்சுட்டு சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, தேவன் இவ்வளோ பெரிய தேவன்றத ரெண்டு விதங்களில் தான் நமக்கு அந்த விசுவாச அறிக்கை சிறந்ததான் ஆண்டவரை பற்றி சொன்னாலும் ரெண்டு விதத்தில் தான் சொல்லுது. ஒன்று வந்து அவர் நம்மள மாதிரி இல்லை, அவர் என்னவா இல்லாமல் இருக்கிறார், நெகட்டிவ் டேர்ம்ஸ் இல்லைங்களா, என்னவா இல்லாமல் இருக்கிறார். ஒன்று, அவர் மாறுகிறவர் இல்லை, நம்மள மாதிரி மாறுகிறவர் அல்ல அவர். இன்னொன்று, அவர் எல்லைக்குட்பட்டவர் அல்ல, அவர் எல்லையற்றவர். இதெல்லாம் நெகட்டிவ். அவர் என்ன இல்லை என்ன இல்லை அதுதான் நமக்கு சொல்லி வருது. அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்றதும் சொல்ல போகும்போது நம்ம மொழியிலேயே இருக்கக்கூடிய உச்சகட்ட வார்த்தைகளையே தான் பயன்படுத்தி சொல்லுகிறதா பார்க்கிறோம். அவருக்கு பவர்ஃபுல், அவர் ரொம்ப பவர் உள்ளவருங்க. எவ்வளோங்க அவருக்கு பவர் அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ளவர். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? கிடையவே கிடையாது இல்லைங்களா. அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். எவ்வளோங்க ஞானம்? மிகுந்த ஞானம், த மோஸ்ட் வைஸ். அவர் என்ன இல்லைன்னு நமக்கு சொல்லுது. இன்னொன்று, அவர் என்னவா இருக்கிறாருன்னா, நம்ம பாஷையிலேயே மிக உச்சக்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நமக்கு விளக்குது. நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், அந்த விசுவாச அறிக்கையும் நமக்கு வந்து அந்த முழு பாஷையும் மனுஷ பாஷையில் எழுதப்பட்டது. ஒரு விவரிக்க முடியாத ஒரு கடவுளை போய் இந்த ஆந்த்ரோமார்பிக் லாங்குவேஜ்னுவாங்க, அதாவது மனுஷ பேசக்கூடிய, அவர் கண்ணெல்லாம் இல்லை ஆனால் தே கர்த்தர் கண்களோடு பார்க்கிறார், அவர் கரங்கள் அவர் கையெல்லாம் இல்லை, ஆனால் நமக்கு புரியும்படிக்கு நான் கடவுள் எப்பேற்பட்டவர்ன்ற பாஷை ஒரு இவ்வளோ அருமையாக எழுதியிருந்தாலும், ஒரு குழந்தைக்கு, ஒரு 2 மாதம் குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி பேசுவோம் இல்லைங்களா, அதுக்கு நான் சிச்சு குட்டிமா பால் வேணும், பால்னா அதுக்கு என்னன்னு புரியாது, மொம்மொம்மம் வேணுமா, அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுகிற ஒரு பாஷை, அதுக்கு பேசுகிற பாஷை புரிகிற பாஷை பேசுகிற மாதிரி தான். புரியக்கூடாதவர், பாஷைக்கு அப்பாற்பட்டவர், எல்லையற்ற இந்த தேவனை நம்ம புரிஞ்சிக்கிற குழந்தை பாஷையில் தான் அந்த விசுவாச அறிக்கையை எழுதியிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் பெரியவர். அதனோட அதிசயம், அவருடைய எல்லையற்ற தன்மை, மகத்துவ தன்மை வந்து நம்ம எப்போ பார் மனசில் வளர்த்துக்கிட்டே தான் போகணும். அவ்வளோ பெரிய விசுவாச அறிக்கையும் நமக்கு அவ்வளோ விளக்கி கொடுக்குறதும், அவர் என்ன இல்லைன்னு, அவர் என்னவா இருக்கிறாருன்றது நம்ம பாஷையிலே இருக்கிற உச்சக்கட்ட வார்த்தையை எடுத்து போட்டுருச்சு, அவ்வளோத்தான். ஆனால் அதுவும் குழந்தை பாஷை தான். அவரை விவரிக்க முடியாதவர், பாஷைக்கு அப்பாற்பட்டவர் அந்த தேவன். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவன் அவ்வளோ இருக்கிறவர் மாத்திரம் இல்லை, பராமரிப்பின் தேவன் இல்லைங்களா. அவர் வந்து இந்த பராமரிப்பு சத்தியம் நம்ம மன மறக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் சகல சூழ்நிலைகளையும் அவர் ஆளுகிற தேவன். அவரை அன்றி என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா ஒரு ஆறுதலான சத்தியம், திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய சத்தியம். நம்ம கலங்கிறதெல்லாம் அதுக்குத்தானே, அதை மறந்துடுறதுனால தானே. நம்ம வாழ்க்கையில் என்னன்னா போன வாரம் நடந்துச்சோ அதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி. என்னங்க, எனக்கு பண கஷ்டம் வந்துச்சு, எனக்கு உடம்பு கஷ்டம் வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாமே அவர் நடத்தினாரா? ஆமாம், அவர் தான் நடத்தினார். ஏன்னா நமக்கு கடவுள் எவ்வளோ பெரியவர் என்றத ஒரு பக்கம் தெரியுது, புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம. இன்னொன்று, நம்ம எவ்வளோ மோசம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எவ்வளோ மோசம், ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமையை விட, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் அதிகமான பணம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, பராமரிப்பையே அதை அலோவ் பண்ண மாட்டேன்னா, அது நம்ம சம்பாதிக்கலாம், அதை பற்றியெல்லாம் தப்பு இல்லை, நம்ம வசதியை சேர்த்துக்கலாம். ஆனால் அவருடைய பராமரிப்பில் இவ்வளோ தான் அலோவ் பண்ணியிருந்தா, இதுக்கு மேலே ஏதாவது சூழ்நிலை அதிகமான பணம் இருந்தால் என்ன பிடிக்க முடியாது. இல்லைங்களா. என்னுடைய இப்போவே என்னுடைய பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு கடினமாக இருந்தாலும், ஆனால் இதுக்கு மேலே என்னுடைய சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்தால் நான் எப்படி எப்படி இருந்திருப்பனோ, கடவுள்கிட்ட என்னென்ன மாதிரி நடந்திருப்பனோ அப்படின்ற மாதிரி அவருடைய பராமரிப்பு ஞானம் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம மோசமானவங்க, நம்முடைய சூழ்நிலைகளை ஏற்றபடி நம்மளை நடத்தி போகிற பெரிய தேவன், அவரை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம், சங்கீதம் 16 பார்த்து வருகிறோம். இந்த சங்கீதம் நம்மகிட்ட ஒரு கேட்குற ஒரு கேள்வி, கடவுள் உனக்கு யாருப்பா அப்படின்னு கேட்குது. அநேக பேருக்கு தங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கொடுக்கிற ஒரு சாதனம் தான் கடவுள். எனக்கு வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும், அதுக்கு தான் கடவுளை நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி கடவுளை மதிக்கிறீங்க? சங்கீத 16 தாவீது வந்து கடவுளை வந்து, கடவுள் கையிலேருந்து என்ன கிடைக்கும், என்ன வரங்கள் கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றத கடந்து போய் அதுலேயே மூழ்கி இருக்காம, இந்த நன்மைகள் எல்லாம் கொடுக்குற இந்த நன்மைகளே இவ்வளோ இன்பமோ இவ்வளோ திருப்தியான சந்தோஷமான காரியமாக இருந்துச்சுன்னா, இதெல்லாம் கொடுக்குற மூலமான கடவுள் எவ்வளோ ஆனந்தமாக திருப்தியானவராக இருப்பார். அவர் கொடுக்குற வரங்கள் மேலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து இருக்கிறத கடந்து கடவுளுக்குள்ளே வளர்றோம்னா என்னங்க, அவர் கொடுக்குற காரியங்களை கடந்து அவரை நம்ம நாடுறது, அவரோடு ஒரு நெருங்கிய தனிப்பட்ட எல்லா திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு உறவை நாடுறது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம், அது சந்தோஷம் இது சந்தோஷம் அது சந்தோஷன்றோம், அதெல்லாம் கடவுளுடைய வரங்கள். புள்ள நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அது எவ்வளோ சந்தோஷம் வாழ்க்கையில் கொடுக்குது, அதெல்லாம் அவருடைய கிஃப்ட். ஏன் இந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு? இந்த கிஃப்டே அவருடைய அன்பின், அவருடைய நல்லத்தனத்தின் ஒரு துளி தான் அது. அந்த துளியே அவ்வளோ இன்பமாக இருந்தால் அவர் எவ்வளோ இன்பம் உள்ளவராக இருப்பார், அவரை நாடன். அதுக்காகத்தான் இது கொடுக்கப்பட்ட, அதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது 16 சங்கீதத்தில் கடவுளுடைய இன்பத்தை, கடவுளுடைய ஐக்கியத்தில் வருகிற பேரின்பத்தை நீ அனுபவிக்கணும். எப்படிங்க அதை அனுபவிக்கிறது? முதல் படி, முதலாவது யாருக்கு தான் அது இன்பமாக மாறுவார், அது இன்பமாக மாறணும்னா எனக்கு நான் என்ன செய்யணும்? நம்மள பல காரியங்களில் நம்முடைய மனசை வைக்கிறதுனால தான் கடவுள் நமக்கு இன்பமாகவே இல்லை, இல்லைங்களா. முதல்ல அவர் இன்பமாக நமக்கு மாறணும்னா நம்ம வாழ்க்கையிலேயே உச்சக்கட்ட பொக்கிஷமாக, புதையலாக, சொத்தாக அவர் தான் இருக்கணும். நம்ம எப்போ கடவுளை நம்ம வாழ்க்கையிலேயே பெருசாக நம்ம மதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு மதிக்கிறோம் கடவுளை, எவ்வளோ வேல்யூபிள் கடவுள் உங்களுக்கு, இல்லைங்களா. சும்மா அது கஷ்டம் வந்தால் ஜபம் பண்ணுறது, வியாதி வந்தால் அவர்கிட்ட கேட்கறது, இல்லைன்னா அவரை கண்டுக்கிறது இல்லை, அவருக்கு மதிப்பும் இல்லை. அப்படியானா நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் கடவுள்கிட்ட இருக்கிற இன்பம்லாம் என்னன்னு தெரியாது. கடவுள் என்னுடைய சொத்து, அவர் தான் என்னுடைய எடுபடாத பொக்கிஷம் அப்படின்னு நம்ம அவரை பண்ணிக்கும்போது மிகுந்த இந்த உலகத்துலேயும் சரி எக்காலத்துலேயும் சரி அவர்கிட்ட இருக்கிற இன்பங்களை நம்ம அனுபவிக்க முடியும். இதான் படி, இது இப்படி தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி கடவுளை என்னை பொக்கிஷமாக பண்ணிக்கிறது? அதான் 1-6 வரைக்கும் 5 விதங்களில் நம்ம அப்படி பண்ணிக்கலான்னு தாவீது நம்ம கற்றுக் கொடுக்குறார். அதை நம்ம பார்த்தோம். முதலாவது என்னங்க, முதலாவது தேவன் என்னுடைய அடைக்கலமாக இருக்கணும். எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் எல்லா பாதுகாப்பை தேடுறதை விட முதல்ல நான் தேவன்கிட்ட தான் ஓடுவேன். ஏன்னா அவர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய பாதுகாப்பான சேஃபஸ்ட் ரிஃப்யூஜ், என்னுடைய பாதுகாப்பு அவர் தான். எனக்கு ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வந்துச்சுன்னா முதல்ல அவர்கிட்ட தான் நான் போறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ரெண்டாவது, கடவுள் எப்படிங்க நம்முடைய பொக்கிஷமாக மாறுறது? இந்த உலகத்திலேயே எல்லா நன்மைகளை விட உச்சக்கட்ட நன்மை அவரை பார்க்கும். எல்லா நன்மைகள் நல்லது தான், ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் உச்சக்கட்ட நன்மையை, சிறந்த நன்மையை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்குவதற்காக கொடுக்கப்பட்ட நன்மைகள். அந்த காண முடியாத அந்த நன்மைகள் உச்சகட்ட நன்மைக்கு ஒரு துளி அடையாளங்கள் தான் காணுகிற இன்பங்கள். காணாத இன்பம் நன்மை நமக்கு ஒன்று இருக்கிறது, எல்லாத்த விட பெருசு அவர் தான். பாருங்களேன், அதான் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதில்லை. அது பார்த்தோம்னா யூஆர் சரியான மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸ், உண்மை அன்றி எனக்கு பெரிய நன்மை வாழ்க்கையில் இல்லை அப்படி அவர் பார்த்தார் தாவீது. மூன்றாவதாக, நம்ம யாரோடு நெருங்கி பழகிறோம். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எனக்கு காமிங்க, ஒரு பழமொழி. நீங்கள் எப்பேற்பட்டவங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம யாரோடு ரொம்ப சேர்றோம், யாருடைய ஐக்கியத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். தாவீது என்ன சொல்கிறாரு, என்ன நான் அனுபவிக்கிற ஐக்கியம் வந்து தேவனுடைய உறவின் அடிப்படையில் தான். பக்தியான மக்கள் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும், பாருங்களேன், பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் என்னுடைய பெரிய பிளஷர். சபை மக்கள், தேவன் அறிஞ்ச மக்கள், அவங்களுடைய ஐக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் என்னுடைய என்ஜாய்மெண்ட். அப்படி நமக்கு இருக்கா யோசிச்சு பாருங்களா, கடவுள் தான் என்னுடைய கஷ்டம் வந்தால் அவர் தான் என்னுடைய அடைக்கலம், அவர் தான் என்னுடைய மிகப்பெரிய நன்மை, அவருடைய மக்களுடைய ஐக்கியம் தான் எனக்கு ரொம்ப பெருசு. அப்போ தானே கடவுள் நமக்கு பெருசு, அது அப்போ தானே வேல்யூபிள். நாலாவதாக, அவர் தான் என்னுடைய பிரத்யேகமான உச்சக்கட்ட ஆராதிக்கக்கூடியவர். அவர் அன்றி வேறு காரியத்தை நான் ஆராதிக்க மாட்டேன். பாருங்களேன், அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுடைய வேதனை பெருகும். கடவுளை விட்டு நீ போனீன்னா வேதனை தான் பெருகும். கடவுளை விட மற்ற காரியத்துக்கும் வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உன் இருதயத்தில் எதுக்காவது கொடுத்தா உன் வேதனைகள் பெருகும். எவ்வளோ முட்டாள்தனம், பெரிய முட்டாள்தனம். எல்லா ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுளை விட்டு மற்றதை நம்முடைய வாழ்க்கையில் தேட போகும்போது, இப்போ கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு இது உண்மை இருக்குது, அதனால மற்ற காரியங்களை தேட போகும்போது இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாக தான் ஆக்கிக்கும். அவங்களுடைய தாவீது என்ன சொல்கிறாரு, அது அது வாயில் கூட நான் பேசவே மாட்டேன், இல்லையா, அவங்களுடைய பலிகளை செலுத்த மாட்டேன். கடைசியாக அஞ்சாவது, எப்படிங்க கடவுளை என்னுடைய பொக்கிஷமாக ஆக்கிக்கிறது, அந்த வசனத்தில் பாருங்க, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, என்னுடைய உச்சகட்ட சொத்து கடவுள் தாங்க, அவ்வளோ நான் அவரை மதிக்கிறேன், அவ்வளோ நான் மதிக்கிறேன், என்னுடைய சோசன் போர்ஷன் இங்கிலீஷில் வருது, என்னுடைய பாத்திரம், என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பங்கு பாத்திரம். அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விரிச்சுட்டு நீ என்னப்பா ஆகணும்னு விரும்புகிற, அதானி மாதிரி ஆகணும்னு விரும்புகிறியா, அதானி மாதிரி ஆயிடுறியா, அதானி இடத்த உனக்கு கொடுக்கலாம், இல்லை உனக்கு புட்டின் பெரிய பிரைம் மினிஸ்டர் அவர் பிரசிடெண்ட் அவர் மாதிரி ஆயிடுறியா, இல்லை இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆகுறியா, இந்த அந்த எல்லாம் கொடுக்கும்போது நான் என்ன தெரிந்து கொள்ளுவேன் தெரியுமா, ஆண்டவரே உம்மை தான் நான் தெரிந்து கொள்ளுவேன். எவ்வளோ இன்பங்கள் உலகத்தில் திருப்தி செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற திருப்தி மாதிரி உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, உண்மை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ அதை இதை நான் தேடி போகலாம், ஆனால் நீ பாருங்களேன், அவர் எடுத்த ஒரு முடிவு இது தான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புத்தி தெளிந்து ஞானம் வந்து இந்த உலகத்தின் மாயையை உணர்ந்து என்னுடைய பங்கு நீங்கள் தான், நான் செலக்ட் பண்ண பங்கு நீங்கள் தான், நீங்க தான் என்னுடைய உச்சக்கட்ட நன்மை, நீங்க தான் என்னுடைய பொக்கிஷத்துல பொக்கிஷம், என்னுடைய உச்சக்கட்ட பேரின்பம் நீங்க தான், என்னுடைய உன்னத நன்மை நீங்க தான். அந்த அளவுக்கு நம்ம கடவுளை மதிக்கிறோமா, நீங்க உங்களை கேட்டு பார்க்கணும். உங்களுக்கு அப்படி தெரியலன்னா, இல்லைங்க அப்படியெல்லாம் என்ன ஒன்றும் தெரியல, ஞாயிற்றுக்கிழமை வந்து போறோன்னா நீங்க குருடா இருக்கிறீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனாவே அவன் என்ன சொல்றான், ஆவியானவர் வந்து என் கண்களை திறந்து இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்தவர் இயேசு கிறிஸ்து, உள்ளத உரியதெல்லாம் வித்து வாங்கக்கூடிய மறைந்திருக்கிற பொக்கிஷம் அவர் தான். விலை உயர்ந்த கிரேட் பிரைஸ், உள்ளத விரியதெல்லாம் கொடுக்கக்கூடிய விலை உயர்ந்தவர் அவர் தான். கண்ணு திறக்கப்பட்டவன் தான் விசுவாசி, எல்லாத்த விட பெரிய பொக்கிஷம் தான் விசுவாசி. இந்த கான்செப்ட், இது என்னங்க பெரிய ஆண்டவர் பெரிய சொத்துன்றீங்கன்றது உங்களுக்கு தெரியாம இருந்தா நீங்க குருடா இருக்கிறீங்கன்னு முதல்ல ஒத்துக்கணும் இல்லைங்களா. அதை வந்து நடிக்க கூடாது, ஆண்டவரே எனக்கு இப்படி தெரியலையே. மோசேக்கு தெரிஞ்சிச்சு, மோசே பாருங்களேன் அவருக்கு என்ன பழையப்பாடு வெறும் இருந்துச்சு, பழையப்பாடு எழுதுனவரே அவர் தானே முதல் புத்தகங்களா, அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு, வேதம் என்ன சொல்லுது. அவருக்கு பரிசுத்தாவியானவர் கண்ணை திறந்து எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தனையே மேன்மையாக எண்ணி நான். எகிப்து பொக்கிஷம் அவனுக்கு இருந்துச்சு, அதை எடுத்திருக்கலாம் அவனுடைய வாழ்க்கையின் சுதந்திரமா இல்ல, அதை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அவமானங்கள் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிச்சான். அந்த அளவுக்கு ஆவியானவர் அவன் கண்ணை திறந்திருக்கிறாரு பாருங்களேன். நம்ம கேட்கணும், ஆண்டவரே பாவி மனுஷன், நிம்மதி இல்லாத மனுஷனா வாழ்றேன் நான், ஒருவேளை இதான் என் பிரச்சனையா இருக்கலாம், இதான் என் வாழ்க்கையில உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கத்தான் உங்க இருதயம் இருக்கும், அதன்படித்தான் அவனுடைய நிம்மதி வாழ்க்கை இருக்கும். ஒருவேளை இதான் என் ப்ராப்ளமா இருக்கலாம், ஆண்டவரே என் கண்களை திறந்து இயேசுடைய பொக்கிஷத்தை பார்க்க உதவி செய்யுங்க, அதான் நம்ம கேட்கணும். ஓகே, இதான் அஞ்சு விதங்கள்ல எப்படி தேவன் நம்முடைய பொக்கிஷமா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தேவன் நம்முடைய பொக்கிஷமா மாறினார்னா அவர்கிட்ட நமக்கு கிடைக்கிற பேரின்பங்கள் என்ன. நாலு காரியத்தை அவர் லிஸ்ட் பண்றாரு, 7-11 வரைக்கும் நாலு பெரிய பேரின்பங்கள், இன்பங்கள் தேவன்கிட்ட, பிளஸ்ஸிங்ஸ், உன்னத ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பொக்கிஷமான என்னப்பா கிடைக்கும் உனக்கு. முதலாவது அவர் 7 வசனத்துல என்ன சொல்றாரு, ஞானமுள்ள அனுதின ஆலோசனை கிடைக்கும். ஞானமுள்ள அனுதின ஆலோசனை கிடைக்கும். ஐயோ இது எவ்வளவு தேவைங்க உங்களுக்கும் எனக்கும். இதனாலதான ஆலோசனை இல்லாம தானே நம்ம வாழ்க்கை போகுது. ஆலோசனை சொல்லும் தேவான்னு ஒரு பாட்டு இருக்குது, நமக்கெல்லாம் ஆலோசனை தேவை, ஞானமுள்ள ஆலோசனை தேவை. பாருங்களா 7 வசனத்துல அவர் சொல்றாரு என்னங்க, தேவனுடைய பொக்கிஷமான என்ன நடக்கும், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்கால காலங்களிலும் என் உள்ளந்திரங்களில் என்னை உள்ளந்திரங்கள் என்னை உணர்த்தும். நான் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். இவருக்கு ஆலோசனை, கவுன்சிலர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அவருக்கு பேர் இருக்கு இல்லைங்களா, அதிசயமான ஆலோசனை, ஆலோசனை கர்த்தர் அவர் வந்து ஆலோசனை தராராம். எப்பங்க கொடுக்கிறார் ஆலோசனை, அந்த ஆலோசனை வந்து அவருக்கு நைட்ல கிடைக்கலாம், ராக்காலங்களிலும் அந்த ஆலோசனையினால ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரங்கள் என்னை உணர்த்தும். எத்தனை பேர் நைட்ல தூக்கம் வரல, நம்ம கஷ்டப்படுறோம், பரண்டுகிட்டே இருக்கிறோம், டிஸ்டர்பிங் தாட்ஸ், அது என்ன செய்வோம், இது என்ன செய்யும், அது என்ன நடக்கும்னு நிம்மதியே இல்லை, தூக்கமே வரமாட்டேன்னுலாம் நினைச்சா. ஆனால் தாவீது பாருங்களேன், உயிரே போற சத்துருக்கள் இருந்தாலும் ரா காலத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாராம். அதான் சொல்றாரு, ரா காலங்களில் என் உள்ளந்திரங்கள் அப்படின்னா என்ன, என்னுடைய உள்ளமோ எனக்கு ரொம்ப உணர்த்துதான், பேரின்பமா உணர்த்துதான், நைட்ல எந்திரிச்சு உணர செய்து ரொம்ப உணர்ந்து நான் பார்க்கிறேன், என் இருதயங்கள் ஆலோசனை எனக்கு கிடைக்குது, அந்த ஆலோசனையை ரொம்ப உள்ளத்துல உணர்ந்து உணர்ந்து நான் நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதியோடு ஆனந்தத்தோடு தூங்குறேன். விழிச்சுக்கிட்டு இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் அந்த ஆலோசனை என் உள்ளந்திரங்களை உணர்த்துது. கடவுள் என் கூட இருக்கிறார் பாருங்களேன், ராக்காலங்களில் என் உள்ளந்திரங்கள் என்னை உணர்த்தும். ஒரு ஒரு பழமொழி இருக்கு, பிலோ இஸ் த பெஸ்ட் கவுன்சிலர், அதாவது ரொம்ப நமக்கு குழம்பி போய் என்ன செய்யறதுன்னு தெரியலனா போய் இப்போ தலகாணி மேல படுத்துரு. ஒரு விதத்துல உண்மைதான் இருக்கு, அதுல சில நேரங்களில் நம்ம குழம்பி போய் என்ன செய்யறதுன்னு குழம்பும் போது ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுட்டு ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அதை கொடுத்து ஒரு ஜப ஆவியோடு நம்ம போய் படுக்கும்போது எல்லாம் அந்த அமைதலான நேரத்தில் எந்த உணர்ச்சிகளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம, உலக போராட்டங்கள் இல்லாம, யாருமே நம்ம கிட்ட சொன்னான்னு பேசிக்கிட்டு இருக்காம, நம்ம இதயமே நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு நேரம், அந்த நேரத்துல நம்ம ஆலோசனை பெறப்படுறோம், நம்ம காக்கப்படுறோம், நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லப்படுறோம். அதான் தாவீதுக்கு நடக்குது. ரொம்ப அவருக்கு அந்த நேரம், தூங்குற நேரம், தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நேரங்கள் ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு அவருடைய வசனத்தை ஆண்டவரையே பொக்கிஷமா நம்பிக்கிட்டு இருக்கிற தாவீதுக்கு அந்த நேரத்துல வழிநடத்தல் கிடைக்கணும், ஆலோசனை கிடைக்கணும், அட்வைஸ் கிடைக்கணும். நமக்கு என்ன பண்றோம், அந்த நேரத்துல தூக்கம் வர வரைக்கும் மொபைல நோண்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. எங்க ஆலோசனை கொடுப்பாரு அவரு? யூடியூப் ஆலோசனை தான் நம்ம கிடைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு யூடியூப் ஆலோசனை, அந்த ஆலோசனை, இந்த ஆலோசனை. தாவீது அவரை வந்து அவர் படுக்கும்போது அவர் ஆண்டவரை சிந்திச்சுக்கிட்டே இருக்கார், ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் எந்திரிச்சு ஜபம் பண்றாரு, துதிக்கிறார். ஆலோசனை, அவருடைய படுக்க அவருக்கு ஆலோசனை கொடுத்திருக்கேன். உள்ளந்தரங்கள் என்னை உணர்த்தும். நமக்கு எவ்வளவு அவசியம் கேது, ஞானம் நமக்கு தேவை இல்லைங்களா. ஒருவனுக்கு ஞானம் இல்லை என்றால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவான் யாக்கோபு சொல்லியிருக்கார். நம்ம லைஃபே நம்ம என்ன ஆலோசனை நடக்கிறோம், துன்மார்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் இருக்கிறவன் பாக்கியவான் வேதம் சொல்லுது இல்லையா. நம்ம குழம்பி போறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு பாதையை எடுத்து முடிவு பண்றோம், கடைசியில பார்த்தா அது போய் தோல்வியில தான் முடியுது, ஒரு வளர்ச்சியில முடியல. இல்ல ஒரு பாதையை நினைச்சு ஒரு வழியில போய் இது செஞ்சுக்கிட்டே போறோம், கடைசியில அது சோதனை, பாவத்துல போய் முடியுது. ஏன்னா நமக்கு ரெகுலரா ஆலோசனையும் இல்லை, வாழ்க்கையில ஞானமுள்ள வழிநடத்தல் தீர்க்க தரிசனம் இல்லை. இயேசுக்கு என்ன பேரு? அவர் தான் இறுதி தீர்க்க தரிசி, அவர் தான் ப்ராஃபெட் இல்லைங்களா. அந்த ப்ராஃபெட்டிக் பணியினுடைய ஒரு வேலை என்ன தெரியுமா? அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனையினுடைய ஆஃபீஸ் நம்ம அட்வொகேட்னு அவரை பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய இன்னொரு ஆஃபீஸு கூட, அவர் கவுன்சிலர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அந்த கவுன்சிலிங் பணியை எப்படி செய்கிறாரு? அவருடைய ஆவியை கொண்டு, வார்த்தையை கொண்டு நமக்கு ஆலோசனை செய்கிறார். பரிசுத்தாவியை கொண்டு பவர்ஃபுல்லாக நம்மளை நடத்துகிறார், நம்மளுக்கு டீச் பண்ணுறார், நம்மளை வழிகளை இந்த பாதையில் நீ போகணும், இந்த பாதையில் நீ போகக்கூடாது, இதை நீ தவிர்த்துக்க ஏற்ற காலத்தில் சமயம் சகாயம் செய்யும் கிருபையை தந்து ஆலோசனை கொடுக்கிறவர் அவர். அந்த ஆலோசனையின் ஆவியை கொடுக்கிறவர் அவர். உள்ளத்தில் அவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து, பல ஐசாயிலெல்லாம் பல வசனங்கள் இருக்கு, உன் கையை பிடித்துக்கிட்டு இந்த வழியில் நட, கையை பிடிச்சி உன்னை நடத்தி இந்த வழியில் நடலாம் காமிப்பார். ஆலோசனை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நம்முடைய அமைதலான நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கிடைக்குது. எப்போ கிடைக்குது? உள்ளாந்திரங்கள் என்னை உணர்த்துன்றார். அந்த ரகசியத்தில் என்னை உணர்த்தும். அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அந்த ஆலோசனையை பெற்று, ஞானத்தை பெற்று அவர் எவ்வளோ ஆபத்தில் தப்பிச்சிருக்கார், சோதனையில் தப்பிச்சிருக்கிறார், வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஓகே, எப்போ கிடைக்கும்? தேவன் என்னுடைய பொக்கிஷமானா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு அனுதின நாளுக்கோ ஆலோசனை நமக்கு கிடைக்கும். அவருக்கு தாவீதுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக தேவன் என்னுடைய பொக்கிஷமான அடுத்தது என்னங்க கிடைக்கும்? வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எட்டாவது வசனம் பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு போர்டா நம்ம வீட்டில் மாட்டிக்க வேண்டிய வசனம் இது, அருமையான வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி அப்படி ஒரு நிலைமை வாழ்க்கை நமக்கு வேணுமே, ஒரு உறுதியான, ஒரு ஸ்டெபிலிட்டி, அசைக்கவே படாத வாழ்க்கை. என்ன நடந்தாலும் ஒரு அசைக்கப்படாத ஒரு நிலைமை. பிரஸ், கேன் யூ கோ ஆன் மியூட்? Press, your phone is unmuted. Okay? நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க இந்த தாவீது இது வரைக்கும் இந்த இந்த வசனமே மாறி போதிங்க. இது வரைக்கும் அவர் வந்து ஆரம்ப வசனமே பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுவோம்னு விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இங்கே வந்து மாறி போய் உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்துறார். ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு இருந்தவர் இப்போ என்ன சொல்றாரு, தேவன் என்னை காப்பாற்றுவார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் காக்கப்படுவேன். ஏன், தேவன் என்னுடைய அடைக்கலமாக இருந்தா, எனக்கு ஆபத்து காலத்தில் அடைக்கலமாக இருந்தா, அவர் என்னுடைய உச்சகட்ட நன்மையாக இருக்கும்போது, அவர் என்னுடைய பொக்கிஷமாக இருக்கும்போது, என்னுடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா, அவர் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன். அவர் எடுக்கிற ஒரு அருமையான தீர்மானம், அருமையான ஞானத்தின் தீர்மானம், கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன். எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன். பாருங்களேன் அத ஒரு அது வந்து எவ்வளவு அருமையா சொல்றாரு, என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன். என்ன தாவீது வந்து ஒரு தீர்மானமாக ஒரு 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 உறுதி எடுத்துக்கிறாரு, ஒரு புத்தாண்டில் வாழ்க்கையின் உறுதி, ஒரு ரெசல்யூஷன், வாழ்க்கையில ஒரு ரெசல்யூஷன். என்ன அந்த ரெசல்யூஷன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணி இருக்குது இவ்வளவு நேரம், கர்த்தர் என்னுடைய பொக்கிஷம், கர்த்தர் என்னுடைய அடைக்கலம், கர்த்தர் என்னுடைய உச்சக்கட்ட நன்மையா இருப்பதனால், என்னுடைய ஆலோசனைகளா இருப்பதனால், அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருப்பேன். பாருங்க இதெல்லாம் தான் அவருக்கு அந்த உறுதியை கொடுத்திருக்கு, அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருப்பேன். என்ன என் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள், என்ன உபத்திரவங்கள், என்ன எனக்கு வந்தாலும் அவரை அவர் மூலமா தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். பராமரிப்புல எது நடந்தாலும் அவர் தான் அதை அனுமதிக்கிறார், அவர் கரத்துல இருந்து தான் எல்லாம் வருது. நான் முதலே சொன்ன மாதிரி அவர் அன்றி நம் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கிறது இல்லைங்களா, அவர் தான் என்ன நடத்தி வருகிறார் என்ற ஒரு இதுல எல்லா ஆபத்து எல்லாத்துலயும் அவர் என்ன நடத்துறார், அவரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருப்ப, அதனோட விளைவாக என்ன நடக்கும், நான் அசைக்கப்பட மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். பாருங்களேன் சண்டே காலையில் எந்திரிச்சு கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருப்பேன் இல்லை அப்படியா சொல்றார். பாருங்களேன் எப்ப காலையில் எந்திரிச்சு ஜபம் பண்ணும் போது இல்லை, எப்பொழுதும் ஒரு ஒரே ஒரு உறுதி இல்லை, என் உணர்ச்சிகள் எப்படி இருக்கோ இல்லாமல் இருக்குதோ இல்லை, எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பதாக விசுவாச கண்களோடு அவரை எனக்கு முன்பதாக வைத்திருப்பேன். வேறு எந்த காரியமும் அவரை என் கண்களுக்கு முன்பதாக எடுக்கப்படாதபடிக்கு நான் பார்த்து கொள்ளுவேன். ஒரு உறுதி, ஒரு அடம் பிடிச்ச பார்வை. பாருங்களேன் இதையே தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், என் கண்ணை யாரும் அசிமிட்ட முடியாது, திருத்த முடியாது, திருப்ப முடியாது, அடம் இதே தான் நான் பார்ப்பேன். இப்ப மொபைல்ல எவ்வளவு குட்டாலும் மொபைலே, எப்பொழுதும் என் மொபைலை எனக்கு முன்பதாக வைத்திருப்பேன் நம்ம உறுதி எடுத்துக்கிறோம். இப்ப பாரு எவ்வளவு குட்டாலும் அதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு, கர்த்தரை அசையப்படாம அவரையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன், வாழ்க்கையில எது நடந்தாலும் அவர் மூலமா தான் பார்ப்பேன் இல்லைங்களா, ஐ வில் பார்ப்பேன். அது தாமஸ் பிரிக்ஸ் என்ற ஒரு பியூரிட்டன், இதுதான் உச்சகட்ட விசுவாசத்தின் பாதை, இதுதான் உச்சகட்ட பரிசுத்தமாக்குதலின் பாதை. இந்த உறுதி வந்து ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில உச்சகட்ட விசுவாசத்தையும் பரிசுத்த நிலையும் கொடுக்குதான். பாருங்க இது பெரிய ஆலோசனை, பாக்கியமான உறுதி இது. இந்த ஆலோசனை அவருக்கு எப்படிங்க கிடைச்சிச்சு, யாருங்க இந்த ஆலோசனை கொடுத்தார், இதுக்கு முன்னாடி தானே சொன்னார் எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர், இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். இந்த ரகசியம் கர்த்தர் அவருக்கு நைட்ல கொடுத்திருக்கிறார், எப்பா நான் தான் பொக்கிஷம், நான் தான் உச்சக்கட்ட நன்மை, உச்சக்கட்ட எல்லாம், வாழ்க்கையில நிம்மதியான நிறைவான பேரின்ப வாழ்க்கை வேணுமா, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியும், எப்பொழுதும் எனக்கு உனக்கு முன்பதாக என்னை வைத்திரு, என்னை வைத்திரு. ஏன் எத்தனையோ வசனங்களுக்கு நான் படிச்சுட்டே போல, ஐசாயா 26:3 தவுல் கீப் ஹிம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்ட் ஸ்டேட் ஆன் தி, இங்கிலீஷ்ல வருது, எவனுடைய மனது எப்பொழுதும் மேல் வைத்திருக்கிறானோ அவனுக்கு பரிபூர்ண சமாதானத்தை நீ தருவீர். பரிபூர்ண சமாதானத்தோடு வாழ்ற வழி என்ன? கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது அசைக்கப்படாமல் நாம் இருப்போம். ஏன் எப்படிங்க கண் முன்பதாக வைத்திருக்கிறதுனா என்ன? அவர் கண்ணில் அப்படியே நமக்கு முன்பதாக இல்லை, நம்ம மனக்கண்கள், நம்ம மெடிடேஷனை சொல்கிறார் இல்லைங்களா, நம்முடைய மெடிடேஷன், நம்முடைய தியானத்தில் எப்போ பார் ஆண்டவரை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம மனக்கண்களை எப்போ பார் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா மெடிடேஷன் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கு பல விதங்களில் ஒரு வழியாக இருக்குது. நம்ம அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம மனசே ஒரு காஞ்சி போல ஒரு ஈரமான ஒரு விறகு மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டவரை பற்றி நினைக்க அனல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கப்புன்னு அது பற்றிக்குது. அதான் மெடிடேஷன் இல்லைங்களா, ஆண்டவரை நினச்சி அதை ஒரு கப்புன்னு பற்றிட்டு உடனே ஒரு ஆண்டவர் அப்படியே பயங்கரமாக ஒரு அனலாக நமக்கு ஆர்வம் வருது. ஏன் சில நேரங்கள் ஆர்வமே இருக்கிறதுல ஏன் ஆண்டவரை நினைக்கிறது இல்லை? இவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்குவோம் ஆண்டவரை, என்னமே நீங்கள் தான் எனக்கு ஆபத்தில் வந்த காப்பாற்றுறவங்க, நீங்கள் தான் என்னுடைய உச்சக்கட்ட நன்மை, எனக்கு சமாதானத்தை கொடுக்குறவங்க, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் பெரிய சொத்து. அந்த சொத்தை தான் நான் ஒருத்தன் நினச்சிக்கிட்டே இருக்கணும், எங்கே உங்கள் சொத்து இருக்கோ அங்கே தான் உன் இருதயம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன்றார் பாருங்கள். அதுதான் எல்லா ஜபத்துக்கும் தாய் மெடிடேஷன் இல்லைங்களா. நினச்சிக்கிட்டே இருக்கும்போது மெடிடேட் பண்ணும்போதே நமக்கு பயங்கர ஆர்வம் வருது ஜபிக்கணும்னு. அநேக நேரத்தில் ஜபிக்கணும்னு உட்காடுறோம், பேருக்கு ஜபிக்கிறோம், ஆனால் மனசு எங்கேயோ ஓடுது, ஜபமே பண்ண முடியல, யோசிக்கவே முடியல. ஏன்? தியானம் இல்லாமல் ஜபம் பண்ண அப்படித்தான் ஆகும். ஒரு மெடிடேட்டிங் சோல், ஒரு வந்து ஒரு தியானம் பண்ணுகிற ஆத்மா மிக ஊக்கத்தோடு ஜபிக்க முடியும். தியானம் பண்ணால் தான் நம்ம ஆர்வத்தோடு உணர்வோடு ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே ஜபம் தனியாக வரும். அநேக நேரத்தில் அப்படி இல்லாதுக்கிறதுக்கு காரணமே தியானம் பண்ணுறது இல்லை, ஜபமே. ஒரு இவர் பாருங்கள், விசுவாச கண்களோடு நான் கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன், அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பேன். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அவர் பராமரிப்பில் என்னை இங்கே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இன்றைக்கி ஒரு கஷ்டம் வந்திருக்குது, அவர் எனக்கு இது அனுமதிச்சிருக்காரு, ஏன் அனுமதிச்சிருக்கிறாரு, அவரையே எந்த ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையும் அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்களேன் என்ன ஒரு அதிசயம், நான் அசைக்கப்படுவதில்லை, அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு அதிசயமான ஒரு இது. அதுதான் அசைக்கப்படாத ஒரு உறுதியான சந்தோஷமான பெருங்க வாழ்க்கையின் வழி. கர்த்தரை எப்பொழுதும் நான் கண்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன் அப்படின்றது தான். ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, இதோட நம்ம முடிக்கலாம். அடுத்து ரெண்டு ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நம்ம படிப்போம்.